கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டலில்லாத கலக்கலான போட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு காஸ்ட்ரோ.
தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் போது அதே காலகட்டத்தில் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க, எப்படி அதுல உங்களுக்கு விருப்பம் வந்தது?
சரியான கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா நடிக்கக்கூடிய ஆர்வம் எனக்குள்ள வரல உண்மையிலேயே. முதல்ல மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் மேஜர் வந்து என்கிட்ட பேசினாரு, இப்போ அவனை வந்து ஜிஎன் ரங்கராஜன் புது படம் ஒன்று எடுக்கிறாருப்பா, அதுல உனக்கு உன்னை கதாநாயகனா அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறாரு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு வந்து பாடுறதுல தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு, நடிக்கிறது இப்போ வேணுமான்னு தெரியல, அதனால நான் யோசித்து சொல்லிடுறேன் அப்படின்னா, சிவாஜி மாமா அவர்கள் எனக்கு கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார், என்னப்பா அவரும் என்னுடைய தந்தையாரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலயமா எல்லாருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அவர் என்கிட்ட சொன்னார், இன்னும் படத்தில் நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டேன்னு சொல்லியாம, அதாவது பாட்டு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, அதே நீ திரைப்படத்தில் நீ வெளியில் வந்தீங்கன்னா உன் முகமும் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும், அது இன்னும் உனக்கு நல்ல பாப்புலாரிட்டி கொடுக்கும், அதனால அதை மறுக்காம நீ நடிச்சிரு, அந்த இப்போ இதை எடுத்து நடிச்சிரு அப்படின்ட்டு. என்னால் எந்த மறுப்பும் சொல்ல முடியாமல், நான் எனக்கு உண்மையிலே நடிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு சொன்னதுக்காக அது முதல் முதல்ல வந்து அந்த ராணி தேனி அப்படின்ற படத்தில் நான் நடித்தேன், நான் அந்த படத்தில் ஹீரோ. அதன் பிறகு மாறுபட்ட கோணங்கள் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது.
இப்படி திரைப்படத்தில் நடிக்கும் போது பாடல்களை பாடுவதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கும், சில வழி அதனை பயன்படுத்த முடியாமலும் போயிருக்கலாம், அப்படி ஏதும் நடந்திருக்கா?
திரு வைரமுத்து அவர்களுடைய பாடல், அந்த சுச்சுவேஷன் எப்படி, நான் பாடின பாட்டு என்ன சுச்சுவேஷன்னா, கதாநாயகியை நினைத்து கொண்டு கதாநாயகன் பாடக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு பாட்டை நான் பாடிட்டேன். அந்த சுச்சுவேஷனை டைரக்டர் மாத்திட்டார், என்ன பண்ணிட்டாருன்னா, கதாநாயகி கூடவே கதாநாயகன் பாடுற மாதிரி அந்த பாட்டை வச்சுட்டார். இப்போ வார்த்தைகள் எல்லாம் மாத்தி திரும்பவும் பாடணும் அப்படின்னு ஒன்னு என்ன கூப்பிட்டு, என்ன வந்து வீட்டுல தேடுறாங்க, எங்கெங்கயும் கூப்பிட்டு இருக்காங்க, நான் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போன் வந்திருக்கு, ஆனா என்ன வந்து ரீச் பண்ண முடியல, ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு. அதனால அந்த பாடலை அண்ணன் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடிட்டாரு. நான் பாடின லிரிக்ஸ் என்னன்னா, பனி விழும் மலர்வனம் அவள் பார்வை ஒருவரம், பனி விழும் மலர்வனம் அவள் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், அவளை நினைத்தாலும் இதயம் முழுதும் மழைக்காலம் அப்படின்னு, அவளை இன்று நினைத்தாலும் இதயம் முழுதும் மழைக்காலம் அப்படி அந்த வரிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த வரியெல்லாம் மாத்தி அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அந்த சில பாடல்களை வந்து நான் இழக்க வேண்டியதா அந்த நேரம் ஷூட்டிங்லாம் இருந்தப்போ. இப்போ இருக்கிற மாதிரி ஹேண்ட் ஃபோன்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா டக் டக்குன்னு உடனே அங்கேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து பாடிட்டுலாம் போயிடலாம். அப்போ வந்து அது ரொம்ப கடினமான விஷயமாக இருந்ததுனால பல பாடல்களை நான் இழக்க வேண்டி நேர்ந்ததுனால அந்த ரெண்டு படத்தோடு நான் நிறுத்திக்கிட்டேன்.
ஒரே காலகட்டத்தில் திரைப்படத்தில் நடிச்சும் இருக்கிறீங்க, பாடல்களை பாடியும் இருக்கிறீங்க, ஆனால் திடீரென்று சின்ன திரை பக்கம் போயிருக்கிறீங்க, ஏன் பாடல்களை பாடுவதற்கான வாய்ப்புகள் சரியாக அமையவில்லை?
இது என்னன்னா, அதாவது மதிப்பிற்குரிய ஐயா டிஎம்எஸ் அவர்கள் நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்த காலத்துல எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்தார்கள். அதன் பிறகு எஸ்பி பாலசுப்ரமணியன் கூட மதிப்பிற்குரிய நடிகர் கழகம் புரட்சித்தலைவர் எல்லாருக்கும் பாடினாங்க. அப்ப வந்து டிஎம்எஸ் அவர்கள் வந்து அவர் பாட்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி எப்போ நினைச்சது கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், நம்ம வந்து நம்மளையே இருந்துகிட்டு நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது.
நீங்கள் ஒரு மூத்த பாடகர், ஆனாலும் தமிழ் சினிமா உங்களுக்கான கௌரவத்தை இன்று வரைக்கும் சரியாக தருகின்றன?
நிச்சயமா கொடுக்குறாங்க, எங்க போனாலும் சரி, எந்த மேடை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சரி. சமீபத்தில் ஒரு பொங்கல் தீபாவளி நிகழ்ச்சியோ அது பொங்கல் நிகழ்ச்சியோ போன வருடம் நடந்தது. அதில் வந்து எல்லாருமே அங்கே உட்கார்ந்துருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்று எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து, நான் செல்லும் இடத்துல எல்லாமே எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், அதில் எந்த ஒரு நல்ல வரவேற்பும் கொடுக்குறாரு.
தேனில் நனைந்தது என் உள்ளம் ஒன்று
முந்தைய காலகட்டத்தில் கணிசமான அளவு பாடல்களை நீங்கள் பாடியிருந்தாலும் இசையமைப்பாளர்கள் உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தவில்லை என்று நினைக்கிறீங்களா?
அந்த மாதிரி எனக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கு ஒவ்வொரு இசையமைப்பு வடிவமும் வேற இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய திறமைக்கு அவங்க இசையமைக்கிறதுன்றதுதான் அது ஒரு காலகட்டங்கள் இருந்தது. அதாவது அதை சொல்லணும்னா என்னுடைய தந்தையாருடைய பாடல்களை இப்ப சொல்லலாம். கண்டிப்பா அதுக்கு ஒன்று ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலகட்டங்கள் எப்படின்னா, இசையமைப்பதே வந்து இந்த பாடகருக்காக தான் இசையமைப்பாங்க. டி எஸ் ஜெயராமன் அவர்கள் தான் பாடணும்னு இசையமைச்சிருக்காங்க. கண்டசாலா அவர்கள் தான் பாடணும்னு இசையமைச்சிருக்காங்க. என்னுடைய தந்தர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களுக்காக அது அந்த காலகட்டம் வேற. என்னுடைய காலகட்டத்திலேயே வந்து இவர் இல்லைன்னா இவரை பாட வச்சிடலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்தது. இப்போ சொல்லவே வேணாம்.
இப்போது இருக்கிற இசையமைப்பாளர்கள் உங்கள் குரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை பாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தா பாடுவீங்க?
நிச்சயமா பாடுவேங்க. அது வந்து அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு சொல்லி கொடுக்கிறவர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு ஆசிரியர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாணவனாக தான் அதை எடுத்துக்கொண்டு அந்த பாடலை எந்த அளவுக்கு நான் சிறப்பாக பாடி கொடுக்க முடியுமோ நிச்சயமா அந்த அளவுக்கு நான் சிறப்பாக அதை
படிப்பேன்.
மறக்க முடியாத தன்னுடைய பொற்காலங்கள் பற்றி மனம் திறந்து பேசியிருந்தார் பாடகர் தீபன் சக்கரவர்த்தி. ஆனாலும் வாய்ப்புகள் இருந்தால் இப்போதும் பாடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிறார் இவர்.
கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டல் இல்லாத கலக்கலான பாட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு காஸ்ட்ரோ.